ஹானரபிள் வீரேந்திரன்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த நல்லாட்சி அரசு இந்த நாடு வெட்கப்படக்கூடிய தலைகுனிய வேண்டிய ஒரு விடயத்தை குறித்து நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும், 2015 ஜனவரி மாதம் 8 இந்த நாட்டிலே ஏன் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதன் பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த அரசு இனவாத மதவாதத்துக்கு முக்கியத்துவம் அளித்ததால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை மக்கள், நாட்டிலே இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மை மக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். கடந்த அரசு காலத்திலே உங்களுக்கு தெரியும், பல்வேறு பட்ட பள்ளிவாசல்கள், வணக்க ஸ்தலங்கள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டன. பள்ளிவாசல்களுக்குள் பண்டிகரட்சிகள் வெட்டி போடப்பட்டன. மக்கள் மனங்களிலே அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணியது. சிறுபான்மை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வெறுப்பை உண்டு பண்ணியது. அதனால் இந்த மக்கள் 2015 ஜனவரி 8 ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களித்தார்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதுக்கு பின்பு கூட உங்களுக்கு தெரியும், 2017 இந்தோட்டையில் நடந்த சம்பவம், இன்று 2018 அம்பாறை என்று ஆரம்பித்து தெல்தனியா திகன கண்டி என்று இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. நாளை எங்கே, நாளை மறுதினம் எங்கே என்ற நிலையிலே நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எது நடக்கக்கூடாது, எது மீள நிகழக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டினுடைய இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத மக்கள் வாக்களித்து ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தினார்களோ, அந்த ஆட்சியிலும் இவ்வாறான கீழ்த்தரமான தலைகுனிய வேண்டிய வெட்கப்பட வேண்டிய விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. என்னை பொறுத்தளவிற்கு அடுத்தடுத்து இந்த நாட்டிலே நடைபெறுகின்றதான சம்பவங்கள், இனவாத சம்பவங்கள், மதவாதத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், குற்றச் செயல்கள் அடுத்தடுத்து இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு என்பது இந்த நல்லாட்சியிலும் சீரழிந்து போயிருக்கின்றது. நான் சொல்ல விரும்புகின்றேன், மிக மோசமான முறையிலே சட்ட ஒழுங்கு என்பது சீரழிந்திருக்கின்றது. குற்றம் புரிந்தவர்கள் சரியான முறையிலே உரிய நேரத்திலே இனங்காணப்பட்டும் அவர்கள் கைது செய்யப்படாமை, கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் குறுகிய காலத்துக்குள்ளே விடுதலை செய்யப்படுகின்ற நிலைமை, இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற வகையிலே அரசியல் தலைவர்கள் சிலர் பின்புலமாக இருந்து செயற்படுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட விதமான அசம்பாவிதங்களை இந்த நல்லாட்சியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2016 490 கொலைகள், 2017 452 கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று எத்தனை பேர் இத்தகைய கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சட்டத்தை நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன சிந்திக்க வேண்டும். அண்மையிலே இந்த போலீஸ் சட்டம் ஒழுங்கு சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படாமையினால்தான் இன்று அடுத்தடுத்து அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றே சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவது என்பது ஒரு புறம், ஆனால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அப்பாவி மக்கள் இந்த நிகழ்வுகளுக்குள்ளே பலிக்கடாக்கலாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இன்று நல்லாட்சியின் பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார், தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாத வகையிலே செயற்படுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தொடர்பான விடயங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சம்பவங்களிலே எத்தனை பேர் அவ்வாறு கண்டறியப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சட்டத்தை முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனவாத செயற்பாடுகளை, மதவாத செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றவர்கள், தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்பவர்கள், அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று 4-5 நிகழ்வுகளை நாங்கள் தாண்டி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சற்று சிந்திக்க வேண்டும். அண்மையிலே அம்பாறை மாவட்டத்திலே அட்டப்பழத்தில் இவ்வாறான சம்பவம் நடந்தது. அட்டப்பழத்திலே உள்ளதான மயான காணியை தனியோவர் ஒருவர் அபகரிக்க முற்பட்ட போது அந்த பகுதி மக்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்த மக்களை போலீசார் 2018 2 மாதம் 27 தேதி காலை 8 மணிக்கு சமரசம் செய்வதாக போலீஸ் நிலையத்தை கலைத்து அங்கே அழைக்கப்பட்டவர்களே 21 பேரை பின்னேற 4 மணி வரை அங்கே வைத்திருந்து அவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அவர்களை மட்டக்களப்பு சிறையிலே அடைத்திருந்தார்கள். பொறுப்பற்றதான பக்கச்சார்பான நடவடிக்கைகள் அரசியல் பின்புலத்தில் இருந்து கொண்டு பொறுப்பு வாய்ந்த பதவியிலே இருக்கின்றதான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய சரியான முறையை அமுல்படுத்த வேண்டிய இவ்வாறான சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளும் சில அதிகாரிகளும் இவ்வாறு பொறுப்பற்றி நடப்பதால் தான் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சாதாரண மக்கள் பல வகையான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்குமானால் தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு நாங்கள் நல்லாட்சி என்ற சான்றிதழை வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்க முடியாது. எதற்காக இந்த ஆட்சியை மக்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை இந்த நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் மேன்மதங்கிய பிரதமர் அவர்களும் இந்த நல்லாட்சியில் இருக்கின்ற உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த இனவாதத்தை மதவாதத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இன்று முஸ்லிம்ஸ் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் பொறுப்பு வாய்ந்த அமைச்சு பதவியில் இருக்கிறார்கள், கேபினட்டிலே இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகளுக்குரிய சரியான திட்டத்தை வருகின்ற பாராளுமன்ற அமர்வுக்குள்ளே இவ்வாறான ஒரு செயற்பாடு மீள நிகழாமைக்கான செயற்திட்டத்தை இந்த நல்லாட்சி அரசு நடைமுறைப்படுத்த விட்டால் உடனடியாக இந்த அரசுக்கு ஆதரவு வழங்குகின்ற முஸ்லிம் மக்களை உள்ளடக்கிய அரசியல் தலைவர்கள் இந்த நல்லாட்சிக்கு வழங்குகின்ற ஆதரவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அமைச்சு பதவிகளை கூட துச்சமாக இந்த முஸ்லிம் மக்களுக்காக தூக்கி எறிய வேண்டும் என்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.
மூலாசனாரோட கரு மன்றி துமணி மகை கதா ஆரம்பகரன் கலிங் விசேஷன்ம பேபத்தன்கே பிரஹாரே லக்வெலா மியகி அஹிம்சக குமாரஸ்ரீ மதித்துமாட்ட புத்த தர்மையானுவ நிவன்சுவ பிரார்த்தனா கரண கமன்ம அவஸ்தாவாதீன்கே பிரஹாரேன் மியகே பாசித் மதித்துமாட்ட இஸ்லாம் தர்மையானுவ ஸ்வர்கஸ்தவென்ன லபேவாக்கில பிரார்த்தனா கரணும். விசேஷன்ம தர்மபாலதுமா ஆரம்பகரப்பு பாசலக் வச்ச மாத்திர ராகுல வித்யாலய இகனகத்து புத்கலே கட்டியட்ட பன்சல பள்ளிய சா கோவில சமக சம்பந்தகந்தியன ஏவ தியுனுகரன் உற்சாககரன மந்திரிவரே கட்டியட்ட ஏவகேம அப்பி மந்திரிவரு வெலாயின் ஆண்டுவக்க டிஎஸ் சேனாநாயக ஸ்ரீமதானன் பரதேசக்கார எங்கே மேரட்ட முதுவகன்ன சிங்கள தெமல முஸ்லீம் சீலதுனா எக்கட்ட எக்கத்து கரல்ல அலுத் ரட்டகதன் எக்கத்து வச்ச பக்ஷியாக் ஆண்டு கரண விழாவக்க மெவன் சிதுவீமக் சிதுவீம சஹா ஏ பிலிபந்தவ விவாத கரண லபீம பிலிபந்தவ அத்த வசேன்ம மம பௌத்கலிக்கவ கணகாட்டு வேணே நக லஜ்ஜ வேணுமா முகத ஹேத்துவ தூஷணைய வஞ்சாவட்ட விருத்த வகேம சங்கிந்தியாவ பிரவர்தனே கரல மே சியலு தினாட்ட சிங்கள தெம்மல முஸ்லீம் சியலு தினாட்ட எக்கமாவக்கே தருவன் ஹட்டியட்ட ஸ்ரீலாங்கிகேன் ஹட்டியட்ட ஜீவத்வென்ன ஏ அரஹா லோக்கிய தினன்ன புழுவன் ரட்டக் பாவட்ட பத்கரண தான் மே ஆண்டு பத்துனே ஹெபை மே ஆண்டுவே கொந்த பண நதிகமஹிந்தா நோஞ்சல் வடனிந்தா ஹெம கட்டலுவகட்டம கல்மரீமே பிரதிபத்திய நிசா தமாய் அது மே ரட்ட மே தரங் அராஜிக்க விழா தியன்னே ஏ பாவ அப்பி பிலிகண்ண ஓன ஏக மொழே தீன ஓனக்கென கூட தேர்ணும் எனிசா மே ஆண்டுவே அவுருது துணக கிரியாகலாபே பியா பலுஹம ஹெம்ம தயாக்ம கல்மெறியுமே பிரதிபத்தி எனிசா தமாய் மே ரஜ அது மே தத்துவர பத்துலா தியன்னே மே ராஜ்யர சந்த துண்ணு ஆயகேத் மே ராஜ்யர சந்த நொதுண்ணு ஆயகேத் விவேச்சனேட ராஜே பத்துலா தின எனிசா எனிசா ஆகமிக சகஜீவனே தகவுரு கரல ஹம கெனாட்டம தமங்க கெமத்தி ஆகமக் அதஹன்ன தீன ஐத்திய தகவுரு கரல்ல ஏக மகாப்பொழுவை யதார்த்தி அப்பாட்ட பத்கரன்ன அது மே ராஜ்யட்ட ஹக்கியாவாக் லபிலனஹ அன ஏனிசா அப்பி டெங் ஹதிசி நீத்திய தானக கென கதா கரணவா தவஸ் தாயகட தானவ கில கதா கரணவா ஏக்கனவே வி உத்தி அனத்துர வென்ன காலின் அனத்துர வழக்குவா கனிமே ஹக்கியாவ திபுணா நீத்திய கிரியாத்மகரண ஆயத்தன நிலதாரின் போதேனா ஏ பிலிபந்த வட கட்டியுத்து கர அப்பி ஒவுன்ட்டு ஸ்தூதிவந்த வினகம்ம ஜனதாவகே பது முதலின் படி அரகின තමන්ගේ රාජකාරිය හරියට නොකරපු නිලධාරීන් කණ්ඩායමක් හිටියේ නැති නිසා තමයි අද මේ අවස්ථාවාදීන්ගේ ගොදුරක් බවට අහිංසක මිනිස්සු සහ මේ රට පත් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේකේ වක්කීම ඒ නිලධාරීන්ට වගේම සමස්ත රජයේම බාර ගන්න ඕන. ඒකම මේ ක්‍රියාදාමයේ සිදුවෙන ආකාරය දිහා බැලුවහම දැන් පළාත් පාලන මැතිවරණය ඉවර වෙච්ච ගමන් ජිනීවා සමුළුවට සමගාමීව තමයි මේ සියලු දේවල් සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා අපි පැහැදිලිවම කවුරු හරි කියනවනම් මුස්ලිම් අය විසින් සිංහල අය වඳ කිරීම සඳහා සිංහල ජනතාව මේ රට තුල නැති කිරීම සඳහා ක්‍රියාදාමයක් මේ ගන්නවා කියලා ඒක කිරිවීදුරෙන් වෙන්න පුළුවන් කොත්ති රොටියෙන් කරනවනම් මේ පිළිබඳව ප්‍රසිද්ධියේ මාධ්‍යත් එක්ක ඒ රස පරීක්ෂක දෙපාර්තමේන්තු තියෙනවා ලෝකෙ දිනු තාක්ෂණයන් තියෙනවා එහෙම වඳපැති නිර්මාණය කිරීමේ හැකියාවක් තියෙනවද එහෙම දේවල් ලංකාවේ තියෙනවද එහෙම දේවල් නැද්ද කියලා ඔප්පු කරලා රටට කියන්න ඕන ඒක ආණ්ඩුවේ වක්කීමක් එහෙම කවුරු හරි කරලා තියෙනවනම් ඒ අයට නීතියෙන් පමණක් නෙමෙයි ස්වභාවික යුක්ති ධර්මිනොත් උපරිම දඬුවම් දීලා යථාර්ථය මොකද්ද කියන එක රටේ බහුතර ජනතාවට පෙන්වීම විශේෂයෙන්ම රජයේ වක්කීමක් ඒකම එහෙම නොකරනව නම් මේ Facebook එකෙන් කැරලි හදන අමන වීරයෝ ටිකක් ඉන්නවා මේ අයට විරුද්ධව තදින් නීතිය ක්‍රියාත්මක කිරීම අත්‍යවශ්‍යයි අපි දැක්කා එහෙම හිටපු මුදල් එකතු කරන වීරයෝ ලේ රත් කරලා ජාතියාලය වඩවලා ඒ හරහා තමන්ගේ පොකට් එක තර කරගන්න වීරයෝ මාසයක් හිරේ ගිහිල්ලාම කුක්කෝ වගේ බලන් ඉන්නවා කොළොන්නාවෙත් එහෙම එක්කෙනෙක් ඉන්නවා දැන් කට වහගෙන ඉන්න පූසා වගේ ඉතින් ඒ නිසා අපි දැක්කා WhatsApp group වලින් ඒ අපි දැක්ක Facebook වලින් ඊයේ පෙරේද සංවිධානාත්මකව මේ වැඩකටයුතු සිද්ධ වෙච්ච ආකාරය අම්පාර සිද්ධිය වේවා තෙල්දෙනිය සිද්ධිය වේවා මැද තවත් සිද්ධි ගණනාවක් සිදු වෙලා තියෙනවා මේක මෙතනින් කෙලවර වෙන්නේ නැහැ රජය රජයක් විදියට කටයුතු කරේ නැත්නම් රජය කොන්දපණ ඇතුළු වැඩ කරේ නැත්නම් නෝන්ජල් විදියට වැඩ කෙරුවොත් තවදුරටත් මේක ව්‍යාප්ත වෙන එක නවත්තන්න බෑ ඒ නිසා මම ඉතා පැහැදිලිව කියන්න ඕන මොන්ටිසෝරියේ ඉඳලා උසස් පෙළ දක්වාමත් ඉන්පසුව ජීවිත කාලය තුලත් බෞතර සිංහල ජනතාව ආශ්‍රය කරන බෞතර සිංහල ජනතාවත් එක්ක යාළු මිත්‍රකම් පවත්වන බෞතර සිංහල ජනතාවගේ සංස්කෘතිය තුල ජීවත් වෙන පුද්ගලයෙක් හැටියට සිංහල ජනතාව බෞතරයක් ජාතිවාදී නෑ කියන එක මම කියන්න බය නෑ ඒ වගේම බෞතර මුස්ලිම් ජනතාවත් ජාතිවාදී නෑ කියන එක මම කියන්න කැමති ඒක තමයි යථාර්ථය හැබැයි සුළුතරයක් අන්තවාදී අවස්ථාවාදීන් තමන්ගේ පෞද්ගලික වොමනාවන් උදෙසා රටම ගිනි තියද්දී ආණ්ඩුව බලාගෙන ඉන්න තරම් කනගාටුදායක තත්ත්වයක් අපි අපේ ජීවිත කාලය තුළ දැකලා නැහැ අවුරුදු 30ක යුද්ධයක් ඉවර වුණායින් පස්සේ අපි බලාපොරොත්තුනේ මොකද්ද අපේ රට දියුණු රටක් බවට පත් කරලා අපේ රට දියුණු තැනක් බවට පත් කරලා ඒ අපේ රටේ ජනතාවට ඒ වගේ ප්‍රතිලාභ ලබා දෙන්න මේ ශ්‍රී ලංකා භූමිය තරම් සිංහල දෙමළ මුස්ලිම් මිනිස්සුන්ට සාමයෙන් සමගියෙන් ජීවත් වෙන්න පුළුවන් වෙනත් සුන්දර රටක් මේ මිහිපිට කිසිදු තැනක නැහැ ඒ වටිනාකම් අපි තේරුම් අරන්නේ නැහැ ඒ වටිනාකම් භුක්ති විඳින ඕන විදිය අපි තේරුම් අරන්නේ නැහැ ඒ වෙනුවට එක එක්කෙනාගේ උගුල් වලට අවස්ථාවාදීන්ගේ උගුල් වලට අහු වෙලා අපේ රට විනාශ කරන තත්ත්වෙට අපි පත් වෙලා තියෙනවා ඒ නිසා මම විශේෂයෙන්ම රජයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට අතිගරු ජනාධිපතිතුමාගෙනුත් අග්‍රාමාත්‍යතුමාගෙනුත් ඉල්ලීමක් කරන්න කැමති බස් එක ගියයින් පස්සේ අතවනල වැඩක් නැහැ එක එක්කෙනාගේ දේශපාලන උගුල් වලට මේ රට දුවන්න ඉඩ දීලා ඔබතුමන්ලා මේ රට පාලනය කරනවා නම් ඊට වැඩි හොඳ රට පාලනය නොකර ඉන්න නිකන් එහෙම නැත්නම් අපි විපක්ෂයට ගිහිල්ලා වාඩි වෙලා ඉමු ඒ හැබැයි රට පාලනය කරනවා නම් හරියට රට පාලනය කරලා දන්න ඕන තීන්දුව තීරණ ටික නිසි වෙලාවට අරගෙන ඒ තීන්දුව තීරණ ක්‍රියාත්මක කරලා රටටත් පුරවැසියන්ටත් තමන්ට අගහන් අදහන ආගම අදහලා තමන් කරන ව්‍යාපාර කරලා තමන් කරන වෘත්තිය කරලා තමන්ට නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් වටා පිටාවක් පුරවැසියන්ට ලබා දීම මේ නායකයන්ගේ වක්කීමක්. ඒ වගේම අපිට මේවට වඩා ප්‍රශ්න තියෙනවා. අපිට මීට වඩා අභියෝග තියෙනවා මේ රට වෙනුවෙන් කරන්න. ඒ තමයි අපි ආර්ථික වශයෙන් අපි දියුණු වෙන්න ඕන සමාජීය වශයෙන් දියුණු වෙන්න ඕන ඒ වගේම පුරවැසියන් හැටියට අපි දියුණු වෙන්න ඕන ගෝත්‍රික මානසිකත්වයෙන් දූපත් මානසිකත්වය තුළ හිර වෙලා සංස්කෘතික වැටීම වැටකඩලු තුළට හිර වෙලා අපි තවදුරටත් ගෝත්‍රිකයන් හැටියට ආපස්සට යනවද එහෙම නැත්නම් අපි ඒ ගෝත්‍රික මානසිකත්වයෙන් ඔබට ගිහිල්ලා අපි ඉස්සරහට යනවද කියන ගැටලුව සමාජය හමුවේ තියෙනවා ඒ වගේම නායකයන්ට තියෙනවා ඒ අභියෝගය ඔබතුමන්ලා මේ රට ගෝත්‍රික මානසිකත්වයෙන් ඉන්න අයට මෙහෙවන් ඉදිරිදල රට ආපස්සට ගෙන යන්න ඉඩ දෙනවද එහෙම නැත්නම් ඔබතුමන්ලා බුද්ධිමත් නායකයෙකු හැටියට නීතිය හරියට ක්‍රියාත්මක කරලා සාධාරණ ඉෂ්ට කරලා දියුණු රටක් වෙන්න පුරවැසියන්ගේ මානසිකත්වයට තවත් අල්ලුවක් දෙනවද නැද්ද කියන එක ඒ නිසා අපි ඒක ගැන හිතන ගමන් ඒක ක්‍රියාත්මක කරන ගමන්ම තව දෙයක් අපි තේරුම් ගන්න ඕනේ දැන් මේ එක පාරටම සංවිධානාත්මකව සති දෙකක් ඇතුළත මේ කටයුතු සිද්ධ වෙන්නේ කොහොමද කියලා ඉවරලා මේව නිකන් සිද්ධ වෙන දේවල් කියලා කාටවත් හිතන්න බෑ දැන් මම ගියා නම් කොත්තු කඩේක කොත්තු ගන්න මම කොත්තු රොටිය තුල කැරපොත්තෙක් දැක්කනම් මම කචල් එක දාගන්නේ කඩේ මිනිහත් එක්ක මට 500ක් එකපාරට කැඳවන්න බෑ සංවිධානාත්මක වෙලා ආවේ නැත්තම් ඒ වගේම තුන් දෙනෙක් බීමත්ව ත්‍රිරෝද රථයකින් ගිහිල්ලා තව එක්කෙනෙකුට ගහලා මරණ තරම් නීතිය බිඳුවට ගිය රටක් වෙනුනේ කොහොමද කියන එකත් මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා මේ ගැටලු අපි හරියාකාරව බලන්න ඕන. ඒ නිසා මේකට විහිළුකාරයෝ වගේ විහිළු උත්තර දීලා විහිළුවෙන් ඒවා යටපත් කරන්න දීලා වෙනත් ප්‍රශ්න අමතක වෙන්න දීලා ඒ වගේ කටයුතු කරනව නම් ඉතිහාසයේ තුල පුහු ආණ්ඩුවක් පුහු නායකයෙ ඉන්න ආණ්ඩුවක් කියන ඉතිහාසගත වීමෙන් අපිට බේරෙන්න බැරි වුණා. ඒ නිසා අපි 1983 කළු ජූලිය දැක්ක අය කවදාවත් ප්‍රාර්ථනා කරේ නැහැ මෙවැනි දෙයක් සිද්ධ වෙයි කියලා යදින්. මම දැක්කා අශෝක හඳගාමගේ මහත්මයා අද Facebook මූණුපතේ සටහනක් දාලා තිබ්බා 83 කළු ජූලියෙන් පස්සේ එතුමා චිත්‍රපටි ගණනාවක් කරලා තියෙනවා. ඒ චිත්‍රපටි ගණනාවකින් එතුමා සමාජය ආමන්ත්‍රණය කරන්න සමාජයට පණිවිඩයක් දෙන්න ගත්ත උත්සාහයන් සියල්ල ව්‍යවර්ථ වෙලා තියෙන ආකාරය එක වාක්‍යයකින් එතුමා ලියලා තියෙනවා. ඒ වගේ මම දැක්කද බොහෝ බෞද්ධ සිංහල බෞද්ධ තරුණ තරුණියන් තමන්ගේ අදහස් මේ අව්‍යාජව ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ තුල පේනවා රටේ බහුතරයකට ඕන මොකද්ද කියලා. ඒකම මේ අන්තවාදී අවස්ථාවාදී කීප දෙනෙක්ගේ මූණු පොතට ගිහිල්ලා බැලුවම පේනවා ඔවුන්ගේ උමනාව මොකද්ද කියලා. අන්තිමට account එකට සල්ලි එන ක්‍රමේ තමයි ඔවුන්ගේ උමනාව. ඒ නිසා මේ ලේ රත් කරලා ඔවුන්ට මේ රට අරාජික වෙන්න ඉඩ දීලා අපි බලන් ඉන්නව නම් මං හිතන්නේ ඒක අපිට යුතු නැහැ කියලා. ඒ නිසා මම ඊට වඩා දීර්ඝව කතා කරන්න හැබැයි එක කාරණයක් කියන්න ඕන. පළාත් පාලන මැතිවරණයේදී 140ක් පොහොට්ටු අරන් තියෙනවා. 140 පොහොට්ටු ගත්තාම ඒක නිකන් රැල්ලක් වගේ ආපු එකක්. හැබැයි ඒක අපේ ආසනය තුල ගන්න බැරි වුණා. මගේ ආසනය තුල පොහොට්ටුවේ ප්‍රතිශතය ගන්නත් බැරි වුණා. කොළොන්නාව නගර සභාව තමයි ලංකාවේ එක්සත් ජාතික පක්ෂය පළාත් පාලන ආයතනය දිනුවනම් ඒ දිනපු ආයතනවල සියලු කොට්ටාස ජයග්‍රහණය කරපු මේ ආයතනය. ඒ නිසා පැහැදිලිවම කොළොන්නාව ජනතාව 73% සිංහල ජනතාව ඉන්නේ. 18% ඉන්නේ මුස්ලිම් ජනතාව. 6% ඉන්න දෙමළ ජනතාව. එතකොට අපි පෙන්නලා තියෙනවා සාමයෙන් සමගියෙන් ජීවත් වෙන්නේ කොහොමද කියලා. ස්වාමීන් වහන්සේලා මෞලවි තුමන්ලා පූසාරි තුමන්ලා ඒ ආයත් එක්ක එකතු වෙලා එකට වැඩ කරන්නේ කොහොමද කියලා. සංහිඳියාව ගෙනියන්නේ කොහොමද කියලා. ගම රට දියුණු කරන්නේ කොහොමද කියලා අපි ඔප්පු කරලා තිනවා. ඒ නිසා අපි අවසාන වශයෙන් ගුණදාස කපුගේ මහත්මයාගේ ගීතයක් අද මූණු පොතේ පරිවර්තනය වෙලා තියෙන එකක් මම දැක්කා. මම ඒ සටහන කියවලා මගේ කතා අවසන් කරන මූලාසලවර මන්තුමනි ඒකේ තියෙනවා උඹට සැපක් දෝ ජාතිය ඇවිලීම උඹට සැපක් දෝ යලි භීෂණයේම උඹට සැපක් දෝ දූෂණ රජවීම අගමැතිකමට ඇයි මේ වැළපීම අන්න ඒ නිසා අපේ අගමැතිතුමාටත් ජනාධිපතිතුමාටත් කියනවා මේක තේරුම් අරගෙන ඍජුව කෙලින් වැඩ කරලා ජනවාරි මාසේ 8 වෙනිදා ලබා දුණු ජනවරම රැකගෙන වැඩ කරන්න කල්මැරුනොත් 2020 අපි විපක්ෂයට යන බලාපොරොත්තු වෙන්න කියන එක මතක් කරමින් මගේ කතාව අවසන් කරන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු ඩලස් සලාපිරුම මන්ත්‍රීතුමා උදේ ගම්මන්පිල මන්ත්‍රීතුමා චමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාත් ඉන්නවා. නෑනේ. කෝදේශ්වර මන්ත්‍රීතුමා
சபைக்கு தலைமைதாங்கும் தலைவர்களே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான இந்த உயரிய சபையில் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இந்த நாடானது சுதந்திரமடைந்த காலகட்டத்திலிருந்து இட்டவரை சிறுபான்மையினரான தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனவாதமும் மதவாதமும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே எமது சிறுபான்மை இனமானது பேரினவாதத்தினாலே பலதரப்பட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாடு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அபாயகரமான சூழ்நிலையின் மூலம் இந்த நாட்டிலே இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு நீதி என்பது சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நீதி என்பது தற்போது அது இல்லாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்திலே நடந்த அனர்த்தமானது முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த ஈன செயலானது, அதேபோல் கண்டியிலே தெனியாய மற்றும் திகன போன்ற இடங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த கொலைவரை கொண்ட தாக்குதலின் மூலம் இன்று இந்த நாடு சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்றது. இதனை கருத்திற்கொண்டு இந்த சிறுபான்மை மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இந்த அரசுக்கு அந்த கடமைப்பாடு இருக்கின்றது. கடந்த காலகட்டத்திலே 1953, 1958, 1977, 1983 ஜூலை கலவரங்கள் என்ற பலவிதப்பட்ட கலவரங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையினருக்கு எதிராக பல கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கலவரங்களின் மூலம் சிறுபான்மையினரின் பொருளாதாரம், உயிர் மற்றும் ஏனைய கலை கலாச்சாரங்கள் போன்றன பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த நாட்டின் ஒரு உச்ச பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே இந்த நாட்டின் அனைத்து இனங்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். கடந்த காலகட்டத்திலே தமிழ் மக்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். ஏன் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது? விடுதலை போராட்டங்கள் ஏன் நடைபெற்றன? விடுதலைக்காக எமது உயிர்கள் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள். ஏன் சிறுபான்மை மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை அந்த தட்டி கக்கின்ற பொழுதுதான் இந்த போராட்டங்களும் வெளித்தது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இந்த அரசானது, இந்த நல்லாட்சி அரசு இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே அட்டப்பழம் எனும் பிரதேசத்திலே அண்மையில் நடந்த சம்பவம் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன அந்த மக்கள். அட்டப்பழத்திலே இருக்கின்ற இந்து மைதானத்தை நிந்தவூர் உப பிரதேச செயலாளர் மற்றும் கிராம சபை உத்தியோகத்தர்கள் என்று பலதரப்பட்டும் அவர்களோடு சில காடையர் கூட்டங்களும் வந்து அந்த இந்து மைதானத்தை அடித்து நொறுக்கி அந்த அந்த பிரதேசத்திலே ஒரு இன முருகலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே அந்த அரச அதிகாரிகள் சரியான முறையிலே, நீதியான முறையிலே அவர்கள் செயற்படாமல் தமிழர்களை போலீசிலே கொண்டு சென்று 23 தமிழர்கள் அடைக்கப்பட்டார்கள். இது ஒரு நியாயமற்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே நசீர் எனும் ஒரு நபரின் காணியானது அதிலே மயானம் அமைக்கப்பட்டதென்று அவர் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து அதனூடாக தமிழ் முஸ்லிம்களுக்கிடையிலே அந்த இடத்திலே இனமுறுகலை ஏற்படுத்துவதற்காக அந்த இடத்திலே நடைபெற்றது. ஆகவே இதனை தட்டி கட்ட அந்த மக்கள் பொதுமக்களை அடித்து துன்புறுத்தி இன்று போலீசிலே ஆஜர் செய்யப்பட்டு 23 பேரும் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இப்படியான நிலைகள் தொடரும் என்றால் இந்த நாட்டிலே தமிழர்கள் முஸ்லிம்களுக்கிடையிலும், சிங்களவர் முஸ்லிம்களுக்கிடையிலும், தமிழர்கள் சிங்களவர்களுக்கிடையிலுமே இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த நாடு எந்த வகையிலே முன்னேற முடியும், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எந்த வகையிலே கட்டியெழுப்ப முடியும் என்ற கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நல்லாட்சி இந்த இனத்தை அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்த்து சமத்துவமான அதிகாரத்தை வழங்க வேண்டிய கடமைப்பாடு இந்த நேரத்திலே இருக்கின்றது. அதே போலதான் வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சியானது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்சி முறையிலே அவர்களின் சட்டம், ஒழுங்கு, நீதி, போலீஸ், காணி போன்ற அதிகாரங்கள் உள்ளடக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து வடகிழக்கு இணைப்பு என்ற அந்த சமஷ்டி முறையிலான ஆட்சிக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை கருத்திற்கொண்டு நாங்கள் அனைவரும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி முறையை இந்த நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும், அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
தேங்க்யூ. ஹானரபிள் நவாவி.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, தம்முள்ள அழுத்கம வேறுவலை தெஹுவலை இன்னும் பல முஸ்லீம் பிரதேசங்களிலே 2016 வரை மேற்கொள்ளப்பட்ட சிங்கள பௌத்த தேசிய இன மத வெறியாட்டங்களை நிறுத்த முடியாமல் போனதுக்காகவே நாம் இன்று அதிக நம்பிக்கையும் நல்லெண்ணம் வைத்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரிந்து அவருக்கு எதிராக தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதன் அவசியத்தை முஸ்லீம்கள் உறுதிப்படுத்திய ஏனைய முஸ்லீம் கட்சிகளும் முன்னாதாரணமாக ஆட்சியை விட்டு வெளியாகினோம். நமது துரவிசனமாக முடிவினதும் உழைப்பினதும் காரணமாக முஸ்லீம்களின் வாக்குகளாலே மஹிந்த தோல்வி இறுதியாக தீர்மானிக்கப்பட்டது. அதன் விளைவாக மைத்ரி ரணில் நல்லாட்சி உதயமாகின்றது. நம் நாட்டு முஸ்லீம்கள் நம்பிக்கையாகவும் நிம்மதியாகவும் பெருமூச்சு விடும் நிலைக்கு நாமே அத்திவாரமிட்டோம். எனினும் மஹிந்தவுக்கு ஆதரவான சிங்கள பௌத்த தேசிய இனவாதிகள் மஹிந்தவை தோற்படுத்ததற்காக முஸ்லீம்களை பழிவாங்கும் எண்ணத்தை தம்முள் மறைத்து கொண்டு தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது எமது கவனத்தை விட்டு தப்பி போகவில்லை. அதனால் நாம் சிங்கள இனவாதிகளை சீண்டுவிடும் இந்த கருமத்தையும் ஒதுக்கிய செயற்பாட்டு வந்தோம். அந்த காலத்திலும் அங்கிங்கும் நடந்த முஸ்லீம் இனவிரோத செயல்களை நாம் பெரிதுபடுத்தாமல் நல்லாட்சியின் ஊடாக நாட்டை முன்னேற்றும் வழிகளில் அரசாங்கத்துக்கும் முஸ்லீம்களின் அதிர்ச்சியை ஒத்துழைப்பு வழங்கினோம். எதிர்பார்த்தது போலவே இரட்டை தலை நல்லாட்சிக்குள் தன்னார்வ போட்டி பொறாமைகள் விசுவம் எடுக்கத் தொடங்கின. அதனால் நல்லாட்சியை காப்பாற்றும் பொறுப்பும் முஸ்லீம்களுக்கு அதிகரித்ததை உணர்ந்து இந்த நல்லாட்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்லும் பணியம் என்பது நாம் கடமையாக சூழ்ந்து கொண்டோம். அதற்காக முஸ்லீம்கள் மத்தியிலே நல்லாட்சிக்கான நல்லெண்ணத்தையும் அதிகரித்து ஆதரவையும் பெற்றுக்கொண்டோம். இலங்கை முஸ்லீம்கள் எமது செயற்பாடுகளுக்கும் உத்தரவாதங்களுக்கும் நல்லாட்சியின் முதல் தர ஆதரவாளர்கள் வளர்ந்தெடுப்பதில் கடுமையாக உழைத்தே நம் வரலாறாகும். நல்லாட்சியின் ஒருமைப்பாடு பிளவுபடுவதில் அதிகரித்தே சென்றது. நாளுக்கு நாள் நல்லாட்சி பொதுமக்களின் முன் பலகீனத்தை தொடங்கிற்று. எல்லாரும் எதிர்பார்த்திருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நல்லாட்சிக்கு மறக்க முடியாத மாதமாக அமைந்தது. நல்லாட்சிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் அதன் பழுந்தோல்வி காரணமாக அமைந்ததுடன் அதனை மேலும் பலவீனப்படுத்தியது. பௌத்த தேசியத்தின் மக்கள் ஆணை பொதுஜன பிரமுனைக்கு சென்றது. நல்லாட்சியை சிங்களவர்கள் நிராகரித்தனர். தமிழ் தேசிய மக்கள் அவர்களுடைய தமது வாக்குகளை தமக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் தென்மேலும் வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவரும் தனது வாக்குகளை நல்லாட்சியின் ரணில் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் எமக்கூடாக அளித்து தமது விசுவாசத்தையும் ஆதரவையும் வெளிப்படுத்தினார்கள். மொத்தமாக முஸ்லீம்கள் நல்லாட்சிக்காக இந்த அர்ப்பணிப்பை செய்ததை நாம் மறந்துவிட முடியாது. பிப்ரவரி 10 உள்ளூராட்சி தேர்தலிலே மஹிந்த அணி மாபெரும் வெற்றியை பெற்று 3 வாரங்கள் முடிவதற்குள்ளாக சிங்கள தேசியம் காடைத்தனக்கனை கட்டவிழ்த்து முஸ்லீம்களின் வியாபார தலங்களை அடித்து நொறுக்கி அம்பாறை நகரம் ஜும்மா பள்ளிவாசலை அடித்து உடைத்து அங்கிருந்து வாகனங்களை எரித்து நாசமாக்கியது. இந்த அசம்பாவிதங்கள் போலீசாரின் முன்னிலை நடத்தப்பட்டன. பள்ளிவாசல் மட்டும் முஸ்லீம்களின் மீதான இந்த நாசக செயலை இனவாத சம்பவம் கிடையாது எனவும் 2 தரப்பினும் இடப்பெற்ற பிரச்சனை எனவும் பொலிசாரால் நாக் கூசாமல் நீதிமன்றத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். சட்டத்தை பேணிய வேண்டியவர்கள் மக்களை பாதுகாப்பவர்கள் இவ்வாறு கேவலமாக நடந்து கொண்டிருப்பது நல்லாட்சி அரசின் ஒற்றை கழகத்தை பெறுகின்றது. மனிதன சார்பிலே ஆஜராகிய சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்தும் நல்லாட்சி அரசின் காவலர்கள் பூர்ணப்படுத்தாத பி ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டு சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே பிணை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் அம்பாறை தாக்குதல் சம்பவம் தொடர்புபட்டதாக உறுதிப்படுத்த சந்தேக நபர்களை பிணையில் விடுதலை செய்த பின்னர் இந்நாட்டில் வாழும் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக சட்டத்தின் மீதும் நல்லாட்சியின் மீதும் நம்பிக்கை இருந்து வருகின்றனர். இந்த அரசாங்கத்தில் நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்று கருதுகின்றனர். இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வார காலத்துக்குள்ளே கண்டி திகன பிரதேசத்தில் இனவாதிகளின் காட்டு மிராண்டித்தனமான அட்டகாசங்கள் பொருந்திருக்கின்றன. கண்டி திகன பிரதேசத்திலே குளிபோதையில் இருந்த 5 இளைஞர்களை கொண்ட குழுவொன்று பெரும்பான்மையின் லொரிசாரை ஒருவரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இறந்ததை காரணமாக வைத்துக்கொண்டு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அந்த பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம்களின் சொத்துக்களை நாசமாக்கி பள்ளிவாசல்களை உடைத்து முஸ்லீம்களை காயப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த புதன்கிழமை அதிகாலை மறுபோதையே இருந்த சென்ற இந்த மதுபோரை சென்ற இந்த இளைஞர் குழு லொரிசாரதி ஒருவின் வீணாக முரண்பட்டு அதன் பின்னர் அவரை தாக்கியதினால் வைத்தியசாலையிலே தாக்குதல் உள்ளாகினார். நேற்று முன்தினம் அகால மரணம் அடைந்தார். இந்த லொரிசாரதி அம்பாலை கிராமத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த கிராமத்தில் உள்ள முஸ்லீம்களின் வீடுகள் அடித்து நொறுக்கி அந்த மக்கள் பீதியின் பாதுகாப்பான இடங்கள் தஞ்சம் அடைந்துள்ளனர். அதன் பின்னர் திகனை பிரதேசத்திலே ஏனைய முஸ்லீம் கிராமங்களில் பதற்றம் நிலவியது. எந்த நேரத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்தன. முஸ்லீம் பிரதேசங்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டிக் கொண்டதற்கு இணங்கிய போலீசார் விசேஷ அதிப்படையினர் பாதுகாப்பு கடையில் ஈடுபட்டனர். கண்டி உயர் போலீஸ் தலைமையிலே அந்த பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு போட்டுள்ளதாகவும் விசேஷ அதிரடி படையினர் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் பொதுவாதிகளும் எங்களிடம் உறுதி தந்தார்கள். ஆனால் இறுதி கிருகையில் நடக்கப் போகும் தினத்தில் இனவாதிகள் முஸ்லீம்களின் சொத்துக்களை பள்ளிவாசல்களையும் நாசமாக்கி பலமுறை நாசமாக்கியை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனினும் பலத்த பாதுகாப்பு போட்டுள்ளதாகவும் விசேட அதிரடி படையினர் உஷார் நிலையில் இருப்பதாகவும் கூறினாலும் இது பட்டப்பகலிலே இந்த பிரச்சனைகள் நடந்ததை நான் நினைவு விரும்புகிறேன். இந்த குறித்த இளைஞர் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சமாதானத்தில் முடிவடைந்த போதும் அந்த பிரதேசத்தில் இனவாத ரீதியாக சிந்திக்கும் தீய சக்திகளால் பெரும்பான்மை சமூகம் உசுப்பேற்று இரண்டு சமூகங்களுக்குமான கலவாரமாக மாற்றியுள்ளனர். அது மட்டுமன்றி அந்த இளைஞர் குழுவில் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருந்தபோதும் வேண்டுமென்றே முஸ்லீம் சமூகத்தின் மீது திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். நேற்று காலை மரணமடைந்த இளைஞரின் பிரேதத்தை ஊர்வலமாக கண்டி திகன பிரதேசத்தில் உள்ள அம்புகாவத்த ஆகிய முஸ்லீம் கிராமங்களின் ஊடாகவே சென்றிருக்கின்றனர். இந்த ஊர்வலத்தில் சென்ற இனவாத கும்பல் அந்த வழியிலே உள்ள கிராமங்களில் வாழ்ந்த முஸ்லீம்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தீக்கிரையாக்கியுள்ளனர். திகன டவுன் பள்ளி, பல்லேக்கல்ல ஜும்மா பள்ளி, செங்ககல்ல ஜும்மா பள்ளி ஆகிய 3 பள்ளிவாசல்களை முற்றாக சேதம் அடைந்துள்ளன. திகன நகரில் உள்ள முஸ்லீம்களுக்கு சொந்தமான தாஜ் ஹோட்டல், மதீனா ஹோட்டல், நூர கடை என்று பல கடைகள் எரிந்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. இனவாதிகள் பள்ளைகளிலே வீடுகளை எரித்த போது அங்கு சிக்கிய அப்துல் என்ற இளைஞர் எரிந்து பலியாகியுள்ளார். இனவாதிகளின் அட்டகாசம் கட்டுக்கடங்காத போனால் கண்டி மாவட்டத்திலே நேற்று மாலை 5 மணி அளவில் ஊரடங்கு சட்டம் பிறக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் நான் பிரதமரின் ஜனாதிபதி நாம் சொல்லி அவரின் கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த ஊரடங்கு அதன் பின்னர் விசேடம் வந்ததன் பின்னர் கட்டுக்காசோட்டையிலே பள்ளிவாசலுடன் தாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது கட்டுக்காசோட்டையிலே மஸ்ஜிதுல் ரஹ்மானியா பள்ளிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. கட்டுக்காசனை தக்கியா பள்ளி ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல குருநாகளிலே மெல்சிதுபுர ஹசானா அரபிக் கல்லூரி தாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பள்ளிவாசல் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. கண்டி ஏதேனிய பிரதேசத்திலே முஸ்லீம் வர்த்தகருடைய சொந்தமான ஹார்ட்வேர் நிர்வாகம் சம்பூர்ணமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் நேர்ந்த இந்த அட்டூழியங்கள் ஏறக்குறைய 160 கடைகள், 10 வள்ளிவாசல்கள், 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த வன்முறை சம்பவங்கள் மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். மாவட்ட முஸ்லீம் கண்டி மாவட்ட முஸ்லீம்கள் தமக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று பீதி வாழ்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வாக்களித்து நாங்கள் உருவாக்கிய இந்த ஜனாதிபதியோடும் நாங்கள் உருவாக்கிய இந்த பிரதம மந்திரியோடும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நாங்கள் நாட்டை பிரித்து கேட்கவில்லை, நாங்கள் எங்களுடைய ஏதாவது நாங்கள் அரசாங்கத்தை எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள், ஐந்து வேளை பள்ளியிலே தொழுவதற்கு எங்களுக்கு நிம்மதியாக தாருங்கள், நாங்கள் எப்பொழுதுமே எல்லா சமுதாயம் சிங்கள சமுதாயம் தமிழ் சமுதாயத்தின் ஒத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு எங்களுடைய தொகுதியிலே இன்று பெருமையாக நாங்கள் சொல்வது, எங்களுக்கு வாக்களிப்பதற்கு எனக்கு வாக்களிப்பதற்கு முஸ்லீம் சகோதரர்களை விட தமிழ் சகோதரர்களை விட கூடுதலாக சிங்கள சகோதரர்கள் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இளைஞர், இது எங்களுடைய தேசம், நாங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விசேஷமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்களுக்கு வர முடியாது, அந்த உறுதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.
தேங்க்யூ. ஹானரபிள் இசாக் ரஹ்மான்.
மூலாசனோட மந்திரி துமணி அதை மம லொக்கு கணங்காட்டுவேன் கத்தா கர்ணவா அப்பே குமார் சிங்க மகாத்மியான தீவுனாய் துமாட்டே துமாகி ஆகம வேணுவேன் சுவன்லோக்கக் வெண்டோனாய் ஏவாகம முஸ்லீம் அப்துல் வாசிக் ஏட்ட சுவன்லோக்கியாக் அப்பே ஆகம ஏற்றியிட்ட வெண்டோனாய் இருந்த போதிலும் இந்த நாட்டிலே நாங்களால் உருவாக்கப்பட்ட நல்லாட்சியிலே இன்று நடைபெற்று கொண்டிருப்பது என்பது என்னது என்பதனை மிகவும் ஒரு கவலையான செய்தியாக இருக்கின்றது. இந்த நல்லாட்சி 3 வருட காலமாக உருவாக்கப்பட்டு சென்ற அரசாங்கம் இந்த நாட்டிலே இனவாதிகள், மதவாதிகள், குலவாதிகள் என்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து இன மக்களும் ஒன்றுபற்று ஒத்துமை பற்று முன்னாள் ஜனாதிபதி அவர்களை தோக்கடித்து இந்த நல்லாட்சியின் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்களை இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களும் அவரை மனப்பூர்வமாக ஏற்று ஜனாதிபதியாக்கினார்கள். இருந்த போதிலும் 3 வருட காலமாக இந்த சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் என்னென்ன அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை இது பழக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்களே, உங்களை வந்து நாங்கள் சந்திக்கின்றோம், பேசுகின்றோம், இதற்கு பிறகு இப்படியான நிகழ்வுகள் வரமாட்டாது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் இது ஒரு பழக்கமான வித்தையாகிவிட்டது. காரணம் என்னவென்றால் தொடர்கதையாகிவிட்டது. போலீஸ் அதிபரத்திலே கேட்கின்றோம், போலீசுக்கு பொறுப்பான அமைச்சரத்திலே பேசுகின்றோம், அவர்களும் என்ன சொல்கின்றார்கள், எங்களை ஏமாளிகள் போன்று ஏமாற்றி 21 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பிவிடுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இம்முறை பிரதேச சபை தேர்தலிலே தோல்வியை கண்ட எங்களுடைய நல்லாட்சியானது அம்பாறையிலே முதலாக இனவாத செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டன. அந்த அம்பாறையிலே வீணற்ற ரீதியிலே இனவாத பிரச்சினையை உருவாக்கினார்கள். அதனைத் தொடர்ந்து 1 கிழமை சென்று விடவில்லை, ஒரு குமாரசிங்க என்ற ஒரு அப்பாவி மகன், உண்மையிலே நல்ல பிள்ளை, அவரை தாக்கினார்கள். அவரை தாக்கியவரை சட்டத்துக்கு முன் நிறுத்துங்கள், இந்த நாட்டிலே மிகவும் உயர்ந்தமான சட்டம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பது, அதனை கொடுத்து அந்த தண்டிப்பை நீங்கள் செய்யலாம் தானே, அதை விட்டுவிட்டு இன்று 2-3 நாளாக திகன பகுதியிலே கண்டி மாவட்டத்திலே மாபெரும் ஒரு பிரச்சனை வரப்போகுது என்று நான் மட்டுமல்ல எங்களுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் போலீஸ் அதிபரோடும் பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் நாங்கள் தெளிவனோடு தொடர்பு கொண்டோம். இருந்த பொழுதும் முன்னைய தினம் போலீஸ் அதிபர் எங்களிடம் பொறுப்பு சொன்னார், ஒன்றுமே நடைபெறாது. அதே நேரம் சீனியர் டிஐஜியோடு பேசினோம், டிஐஜியோடு பேசினோம், கண்டியிலே 1000கணக்கான போலீசார்களை நாங்கள் அங்கு நிறுத்தியுள்ளோம் என்று சொன்னார்கள். சரியாக நேற்று 3 மணி அளவிலே போலீஸ் அதிபரத்துடன் நான் சொன்னேன், கண்டிப்பாயிலிருந்து திகனப்பாயிலிருந்து பல கோல்கள் வந்தன, அங்கு கடைகள் தீக்கிரியாக்கப்படுகின்றன, முஸ்லிம்கள் அடிக்கப்படுகின்றார்கள், சேதமாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், நாங்கள் உடனடியாக ஊரடங்கு சட்டத்தை அமல் நடத்தப் போகிறோம் என்று. இதுதானா முறை, ஒன்று நடப்பதற்கு பிறகு செய்வது. ஆனால் அதனைத் தொடர்ந்து சரியாக இன்று இரவு 8 மணி அளவிலே நானும் எங்களுடைய அமைச்சர் ரிஷாட் பத்ருதீன் அவர்களும் முஜிபர் ரஹ்மான் அமைச்சர் ரவு ஹக்கீம், சந்தி சமரசங்க, மாசு அமரஸ் அவர்களும் எங்களுடைய ஹலீம் அவர்களும் கண்டியிலே சென்றோம். நாங்கள் கட்டுக்கோஸ்தோட்டை பாதிக்கு போய் பார்த்த பொழுது பொலிஸ்மா அதிபரத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னார், சீனியர் டிஆர்ஜியோடு பேசுவோன்னு சொன்னால், நாங்கள் கட்டுக்கோஸ்தோட்டையிலே பாதுகாப்புகளை பலப்படுத்தியிருக்கின்றோம், அங்கு ஆமி குமிக்கப்பட்டிருக்கார் என்று. நாங்கள் அங்கு சென்று பார்த்தோம், ஒரு ஆமி இல்லை, ஒரு போலீஸ், 4-5 போலீஸ்காரர் தான் இருந்தார்கள். 7 மணி அளவிலே கட்டுக்கோஸ்தோட்டை நாவரிலே உள்ள அனைத்து பள்ளி வாயிலும் உடைக்கப்பட்டன. பின்புதான் 8:30 மணி அளவிலே ஆமி வந்தார்கள். திகனைக்கு நாங்கள் இரவு 11:30 மணி அளவிலே சென்றோம். அங்கு லைட் இருக்கவில்லை, பெண்கள் வீட்டில் இல்லை, அனைவரும் காற்றில் தான் ஒளிந்திருந்தார்கள். அன்று சென்று பார்த்தோம், 10 SDF தான் இருந்தார்கள். இதுதான் பாதுகாப்பு. எங்களுடைய முஜிபர் ரஹ்மான் சொன்னார், ஜனாதிபதியுடைய காரியாலயத்துக்கும் பிரதமருடைய காரியாலயத்துக்கும் பார்லமெண்டத்தையும் வட்டை பண்ணுகின்ற பொழுது அவர்களை அடித்து விரட்டினார்கள். தமுத்த கொமையிலே அப்பாவி விவசாயிகளை அடித்து விரட்ட முடியுமானால் ஏன் இப்படியான இனவாதிகளை இந்த போலீசினால், இந்த SDFனால், ஆமியினால் அடித்து விரட்ட முடியாது? இது ஒரு கோழையான செயல். போலீஸ்மா அதிபர் எங்கே இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்? நாங்கள் இதுக்கு பிறகு போட இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படுவதற்கு கூட தயங்க மாட்டோம். காரணம் என்னென்றால், இந்த நாட்டிலே இந்த நாடு ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்ட சமூகமாக வாழக்கூடிய நாடு. நாங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையிலே கொண்டு சேர வேண்டும் என்று சொல்கின்றோம். எங்களுடைய பிரதமர் அடிக்கடி செல்வது என்ன, சிங்கப்பூர் போன்று இந்த நாட்டை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று. கௌரவ பிரதமர் அவரே, உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இப்படியான செயல்பாடு நடந்தால் சிங்கப்பூர் அல்ல, இது சோமாலியா தன்சானியா போன்றுதான் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அதனால் பிரதமர் அவர்களே, உங்களிடத்தில் நாங்கள் வலிமையாக கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை தமிழராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கின்றாம், நாங்கள் இந்த நாட்டிலே எல்லையாக கேட்கின்றோம் இல்லை, நிம்மதியாக சுதந்திரமாக கண்ணியமாக அனைத்தின மக்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதானே பிரதமர் அவர்களே, ஜனாதிபதி அவரே, உங்களிடத்தில் கேட்கின்றோம். உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு ஏன் எங்கள் மக்கள் வாக்குகளை தந்தார்கள், ஏன் தந்தார்கள் தெரியுமா? நிம்மதியாகவும் கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று. அதனால் நான் ஒன்றை சொல்கின்றேன், திகனம் மட்டுமல்ல, கட்டுக்கோஸ்தோட்ட நாங்கள் நேத்திரவு அக்குர்ணைக்கு சென்றோம், மடவளைக்கு சென்றோம். வாலிபர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு பாதுகாப்பாக பள்ளியிலே குமிந்து நிற்கின்றார்கள். காரணம் என்ன? எங்கள் சமூகத்தை, கிராமங்களை பாதுகாக்க வேண்டும். இதான் நல்லாட்சி. இதுக்காக இந்த சமூகம் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். அதனால் ஜனாதிபதி அவர்களே, பிரதமர் அவர்களே, போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் நீங்கள் தானே, போலீஸ் அதிபர் அவர்களே, என்னை நீங்கள் இன்னும் தூக்கமா என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். இதனால் மிக வேகமான ரீதியிலே இந்த சிறுபான்மை மட்டுமல்ல, அனைத்தின மக்களும் இந்த நாட்டிலே ஒன்றுபட்டு ஒத்துமையாக வாழ்வதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவது கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் மிக முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துமை பற்றி இந்த நல்லாட்சி எப்படி இந்த நாட்டிலே வந்ததோ அதே மாதிரி மக்கள் சரியான சந்தர்ப்பத்திலே சரியான தீர்வு எடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதனால் ஒரு குழுவை போடுங்கள், இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, அனைத்தின மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நியாயமான ரீதியிலே ஒரு குழுவை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த குழுவின் அறிக்கையின்படி 3 மாதத்துக்குள்ளால் ஜிந்தோட்ட பகுதியிலே, அதே நேரம் கண்டி பகுதியிலே நடைபெற்ற அசம்பாவிதங்களுக்கு அவர்களுக்கு நஷ்டஈடை வழங்குங்கள். நஷ்டஈடு வழங்குவது யாருடைய பணம்? அது எங்களுடைய பணம். ஒவ்வொரு முறை அன்று தெய்வ அதே நேரம் அது ஜிந்தோட்டையில் நடைபெற்றது, அதுக்கு அனைத்தின மக்களுடைய பணத்தை தானே கொடுக்கின்றார்கள். இது முறையா? அதனால் உங்களிடத்தில் கேட்கின்றோம், இதற்கு பிறவாவது இந்த திருநாட்டிலே இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்காதவாறு எந்த குடிமகனுக்கும் எந்த ஒரு குடிமகனுக்கும் அசம்பாவிதங்கள் நடக்காதவாறு இந்த நல்லாட்சி நிச்சயமாக பொறுப்புள்ள ஆட்சியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உலகமே பார்த்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த இலங்கை மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதனால் எனக்கு நேரத்தையும் வாய்ப்பையும் அளித்த எங்களுடைய சபை முதல்வருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
தேங்க்யூ.